நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
மேற்கு கரை பகுதியில் பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன். மேற்கு கரை பகுதியில் முக்கியமான ஹமாஸ் கட்டமைப்பை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது.
Our security services had managed to catch Hamas terrorists who were planning to
Jerusalem-il irukkum perindidal மற்றும் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பு உள்ளிட்ட குறிப்பிட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த இந்த ஹமாஸ் கட்டமைப்பு திட்டம் தீட்டி வைத்திருந்ததாகவும் அரசின் சார்பில் பேசவல்லவர் தெரிவித்தார். 30-க்கும் மேற்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகளை தாங்கள் கைது செய்திருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது.
தெற்கு யெமனில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அமெரிக்கா மற்றும் யெமனிய சிறப்பு படைகள் கூட்டு அதிரடி தாக்குதல் நடவடிக்கையை நடத்தியிருப்பதாக இரு நாட்டு அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். பிணைக்கைதிகளாக வைக்கப்பட்டவர்களை மீட்கவே இந்த நடவடிக்கை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பிணைக்கைதிகளில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 அடங்குவர். இந்த நடவடிக்கையின்போது 6 யெமனியர்களும் சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த தலா ஒருவரும் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மற்றவர்கள் அங்கு காணப்படவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வெனிசுவேலாவின் சிறையில் இருக்கும் கைதிகள் 13 பேர் அந்த சிறையின் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் மற்றும் மதுவை கலந்து குடித்ததனால் உயிரிழந்திருக்கிறார்கள். துவக்கத்தில் சிறைக்குள் பட்டினி போராட்டமாக ஆரம்பித்த கைதிகளின் எதிர்ப்பு திடீரென்று வன்முறையாக திசை மாறி சிறையின் மருத்துவமனைக்குள் கைதிகள் புகுவதற்கு வழிவகுத்ததாக சிறைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் லாரா பிராந்தியத்தில் நடந்திருக்கிறது. இது தவிர 145 கைதிகள் விஷ பாதிப்புக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள்.
கடந்த அரை நூற்றாண்டு கால பகுதியில் மிகவும் நன்றாக அறியப்பட்ட கிரைம் நாவலாசிரியர்களில் ஒருவரான பி.டி. ஜேம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 94. இவருடைய எழுத்துலக வாழ்க்கை 1960களில் துவங்கியது. இவருடைய முதல் நாவல் கவிஞர் மற்றும் புலனாய்வாளரை பற்றிய ஆடம் டால்க்லேஷ். புதிய பாத்திரங்களை பாரம்பரிய துப்பறியும் கதைகளில் கொண்டு வந்ததற்காக இவர் பாராட்டப்பட்டார். இந்த படைப்பு தொலைக்காட்சிகளில் தொடராக படமாக்கப்பட்டது. இந்த தொடர் கடந்த 2008 ஆண்டுதான் முடிவுக்கு வந்தது. இவர் பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றிருக்கின்றார். ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஊடகத்தை கட்டுப்படுத்தப்படாத அரசு பிரச்சாரமாக பயன்படுத்தும் போக்கு என்பதை அரசுகள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து ஊடகங்களுக்கான சுதந்திரம் என்கிற அமைப்பின் பிரதிநிதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இன்று வெளியிடப்பட்டும் ஊடக சுதந்திரம் தொடர்பான புதியதொரு அறிக்கையில் ரஷ்யா, அஜர்பைசான் மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளில் நடக்கும் நிலவரங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊடக அறம் தொடர்பில் அந்த பிரதேசங்களில் காட்டப்படும் அலட்சிய போக்கு குறித்து அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கடந்த ஆண்டில் ஊடகவியலாளர்கள் யுக்ரைனில் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது 170 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டு காயம் பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
சிட்னியில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடந்த உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் காயமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் பிலிப் ஹியூக்ஸ் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். 25 வயதான ஹியூக்ஸுக்கு பலர் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது மரணம் ஆஸ்திரேலியர்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் டோனி ஆபாட் கூறியிருக்கின்றார்.
The death of Philip Hughes has shocked and dismayed millions and millions of Australians.
பவுன்சர் பந்து ஒன்றால் பின்தலையில் அடி வாங்கிய ஃபில் ஹியூக்ஸ் மைதானத்திலேயே மயங்கி விழுந்தார். வேகமாக வந்த பந்து மூளைக்கு செல்லும் இரத்த நாளத்தை உடைத்துவிட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட இரத்த கசிவு மூளை வரை சென்று விட்டதாகவும் அணியின் மருத்துவர் பீட்டர் புரூக்னர் தெரிவித்திருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
மலேசிய நாட்டில் இருக்கும் சர்ச்சைக்குரிய தேச துரோக குற்றச்சாட்டு தொடர்பான சட்டத்தை ஒழிப்பேன் என்கிற தனது முந்தைய உறுதிமொழியிலிருந்து அந்நாட்டின் பிரதமர் நஜீப் ரசாக் பின்வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை வலுப்படுத்தப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். தமது கட்சியின் ஆண்டு மாநாட்டிலேயே அவர் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்.
வரும் 2015 ஆண்டில் தாம் மேற்கொள்ளவிருக்கின்ற மனிதநேய பணிகளுக்காக 1.6 பில்லியன் டாலர்களை தருமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கொடையாளர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இது நடப்பு ஆண்டுக்கான செலவை விட 25% அதிகமாகும்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.